ஆன்மாவினுடைய சிறப்பு என்ன? வண்ணமாதல் புது
இயல்பு.
பொது இயல்பு என்றால் சார்ந்ததன் வண்ணமாதல் பொது இயல்பு நீங்கி விடும் அல்லவா? முக்கிய நிலையில நீங்கி விடுகிறதா? சிவத்தை சார்ந்து சிவத்தின் வண்ணமாகிறதே அறிவிப்பது. அது சரியா இது சரியா? எது சரி? ரெண்டு சரிதான். அதாவது கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நியாய நூலார் என்று ஒரு தத்துவவாதிகள் இருக்கிறார். நியாய நூலார், நியாயம், நியாயம் என்பது ஒரு தத்துவம். நியாயம், வைசேடிகம், சாந்தியம், யோகம், மீமாம்சை, வேதாந்தம் என்ற ஆறு தத்துவங்கள் இந்திய நாட்டிலே உண்டு. ஆறு தத்துவ தரிசனங்களே இந்திய பிலாசபி என்ற புத்தகத்தை எடுத்து பார்த்தால் நியாயம், வைசேடிகம், சாந்தியம், யோகம், மீமாம்சை, வேதாந்தம் என்ற ஆறு இருக்கும். சைவ சித்தாந்தம் இருக்காது. ஏன் சைவ சித்தாந்தம் ஏன் இடம் பெறல? சைவ சித்தாந்தம் இந்திய பிலாசபியில் இருக்காது. இந்த ஆறு தத்துவங்கள், இந்த ஆறு தரிசனங்கள் மட்டும்தான் அங்கே சொல்லப்படும். இந்திய தரிசனங்கள் ஆறு: நியாயம், வைசேடிகம், சாந்தியம், யோகம், மீமாம்சை, வேதாந்தம். என்ன காரணம் என்றால், இந்த ஆறு தத்துவங்களும் வேதத்தை அடிப்படையாக கொண்டது. வேதத்தை அடிப்படையாக கொண்டவை. சைவ சித்தாந்தம் எதை அடிப்படையாக கொண்டது? ஆகமங்களை அடிப்படையாக கொண்டது. வடநாட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். வடநாட்டில் வேதம்தான் பிரமாண நூல். வேதம் ஒன்றுதான் அவர்களுக்கு பிரமாணம். இந்த ஆறு தத்துவங்கள் வேதத்தின் அடிப்படையில் வந்ததுனால வைதிக சமயங்கள், வேதம் வைதிகம் என்று அழைக்கப்படுகின்றன. இவை வைதிக மதங்கள் என்றாலும் என்ன வேடிக்கை, இவற்றிலே பல சமயங்கள் கடவுளையே ஒப்புக்கொள்வது, கடவுளையே ஒப்புக்கொள்வது இல்லை. ஆனால் வைதிக நியாயம், வைசேடிகம், நியாயம் என்ற தத்துவத்தை அமைத்தவர் கௌதம முனிவர், கௌதமர். நியாயசூத்திரம் என்பதுதான் அவர்களுக்கு முதல் நூல். நியாயசூத்திரம் அவர்களது, கௌதமர் எழுதிய நியாயசூத்திரம். இதெல்லாம் ரொம்ப பழைய காலம், 2000-3000 ஆண்டுக்கு முன்பு முற்பட்ட சமயம் தத்துவம். அதே போல வைசேடிகம் என்றால் அதையும் ஒரு முனிவர் தான், கணாத முனிவர், கணாதர். கணாதர் என்ற முனிவர் இருந்தது. அவர்களுக்கு வைசேடிக சூத்திரம், அந்த கணாத முனிவர் எழுதியது வைசேடிக சூத்திரம். மூன்றாவது சாங்கியம் என்று எடுத்துக்கொண்டால், காந்தி ரொம்ப பழமையான கொள்கை. தற்காலிகவாதத்தை அவர்கள் தான் முதலீடு சொன்னது. தற்காலிகவாதம் அவர்களுக்கு உரியது. அதைத்தான் சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளுகிறது. அந்த காந்திய மதத்தை நிறுவியவர் கபிலர், கபிலர் என்ற முனிவர். ஏன்னா அந்த காலத்து ரிஷிகள் முனிவர், ஏற்படுத்தியது ககிலர் என்ற முனிவர். அது சாங்கிய சூத்திரம். பிறகு மீமாம்சை, இந்த சாங்கியத்தெல்லாம் கடவுள் கொள்கை கிடையாது, கடவுளை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். சாங்கியம் நியாயம் வைத்தேதிகம் ரெண்டிலேயே கடவுளை கோலாக்கிய உடனே என்று ஒத்துக்கொள்வார்கள். உடனே கொடுக்க மாட்டார்கள் கடவுள். அடுத்து சாங்கியத்துக்கு அடுத்து மீமாம்சை. மீமாம்சை என்ற சொல்லுக்கே ஆராய்ச்சி என்பது பொருள். மீமாம்சை என்றால் ஆராய்ச்சி. அது அதை செய்தவர் ஜைமினி என்ற முனிவர். ஜைமினி முனிவர். அவர்களுக்கு கடவுள் கிடையாது, கடவுளே கிடையாது. மீமாம்சையில கடவுள் கிடையாது. அவர்கள் வேதத்தினுடைய முன்பகுதியை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள், பின்பகுதியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பின்பகுதியிலிருந்து உபநிடங்களை அவர்கள் கொள்ள மாட்டார். முன்பகுதியாகிய கர்மா காண்டம் வேள்வி அதைத்தான், அவர்களுக்கு வேள்விதான் முக்கியம். வேள்வியை செய்தால் அதுவே முக்தியை கொடுக்கும் என்ற கொள்கை உடையவர். வேள்வினாலேயே சொக்கத்தை அடையலாம். அப்படி அந்த மீமாம்சை நூலால் வேதத்தினுடைய முன்பகுதியாகிய கர்மகாண்டத்தை ஆராய்ந்தவர். மீமாம்சைன்னு ஆராய்ச்சி, முன்பகுதியை ஆராய்ந்தவர். பிறகு இந்த மீமாம்சையே கடவுள் கிடையாது. அடுத்து வேதாந்தம். வேதாந்தம் வேதாந்தம் என்பது எது என்று பார்த்தோம், உபநிடதானது, வேதத்தினுடைய பின்பகுதி. இந்த வேதத்தின் பின்பகுதியாகிய உபநிடதங்களை ஆராய்ந்தவர்கள். அதுல மூன்று பேர் வருவார். வேதாந்தத்துல மூன்று கொள்கை வரும். சங்கரருடைய வேதாந்தம், ராமானுஜருடைய வேதாந்தம், மத்துவருடைய வேதாந்தம் என்ற மூன்று பிரிவு. சங்கரர், ராமானுஜர், மத்துவர், மாத்துவர் என்பவர். இந்த மூன்று பேரும் உபநிடதங்களைத்தான் முக்கியமான நூல்களாக கொண்டார்கள். கர்மகாண்டத்தை அவர்கள் கொள்வது ஞானகாண்டம்தான் அவர்களுக்கு முதன்மையாகும். வேதாந்தத்துல உபநிடதங்கள் தான். இந்த வேதாந்தத்துல சங்கரருடைய கொள்கையினர் என்ன, ஒரே பொருள் தான், உயிர்கள் கிடையாது, பிரம்மன் தான் பிரம்மம். ஆக அந்த பிரம்மத்தை யார் வழிபடுவது? தன்னைத்தானே வழிபட்டு விடுவதா? அங்கே வேற வழிபடுகிற பொருளே இல்லை, பிரம்மன் தான். ஆனால் ராமானுஜர் அவருக்கு திருமால், அவர் தான் பரம்பொருள் திருமால் என்று ராமானுஜருடைய வேதாந்தம். அவர் மூன்று பொருளை கொண்டார் என்று நினைக்கிறேன். மாத்துவர் அவரும் ராமானுஜர் போலத்தான், திருமாலை தான் பரம்பொருளாக கொண்டு அவரும் மூன்று பொருள் தான். எனவே மத்துவரும் ராமானுஜரும் பரிணவர் நிலையை சேர்ந்தவர். ஆக இப்படியாக இந்திய தத்துவ நூல்கள் அமைகின்றனர். யோகம் பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி யோகத்திற்கு தெரியுமில்ல, பதஞ்சலி முனிவரால் நிறுவப்பட்டதுதான் யோகம், யோக சூத்திரம். அவர்கள் கடவுளை கொள்வார்கள். இவற்றில் இந்த நியாயம், முதலில் இருக்கிற நியாயம் என்பது, நியாயம் வைத்தேரியம் ரெண்டையும் சேர்த்து சொல்லுவார்கள். ரெண்டுக்கும் மிகுந்த ஒற்றுமை, வேறுபாடு அதிகம் கிடையாது. எனவே ரெண்டையும் சேர்த்து சொல்லுவார்கள். பொதுவான பெயர், ரெண்டுக்கும் பொதுவான பெயர் தர்க்கம். தர்க்கம் என்ற பெயர். தர்க்கம் என்றால் அத காரண காரணங்களிலே ஆராய், அளவை அளவை இவர்கள்தான் முதன் முதலிலே விரிவாக அளவை பற்றி பிரமாணங்களை பற்றி கண்டறிந்து சொன்னவர். இந்திய தத்துவத்திற்கு அளவைகளை பற்றி ஆராய்ந்து சொன்னவர்கள் இவர்கள்தான். இவர்கள் சொன்ன அந்த அளவை முறைகளை எல்லா இந்திய தத்துவங்களும் ஏற்றுக்கொள்கின்றன. அது எல்லாருக்கும் பொதுவாக அளவு. ஆனால் சில சில வேறுபாடுகள் உண்டு. சில சில வேறுபாடுகளோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சைவ சித்தாந்தமும் அதே போல அளவைகளை சில வேறுபாடுகளோடு தான் ஏற்றுக்கொள்ளுகிறது. இந்த அளவை நூலார் அல்லது நியாய நூலார் பல பேர், நியாய நூலார் நையாயிகள் என்று சொல்லுவார்கள், நையாயிகள் தார்க்கிகர், இதெல்லாம் அவர்களுக்கு பெயர். தர்க்க நூலுக்கு தார்க்கிகர், வைசேடிகர், இப்படி பல பேர்களாலே சொல்லப்படும். எனவே அந்த நையாயிகர் அல்லது நியாய நூலாளர் அந்த அளவைகளை அளவை முறைகளை சொல்லுகிற பொழுது பொருள்களுக்கு இலக்கணம் வழங்குகிறார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு இலக்கணம் இருக்கிறது. ஓர் இனத்தைச் சேர்ந்த பல பொருள்கள் இருக்கும் அல்லவா? ஓர் இனத்தைச் சேர்ந்த பல பொருள்கள். இப்ப மரம் என்ற இனத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே பல வேப்ப மரம், புதிய மரம், மாமரம். இப்படி ஓர் இனத்தைச் சேர்ந்த பல பொருள்களுக்கு இடையிலே காணப்படுகிற பொது இயல்பு, ஓர் இனத்தைச் சேர்ந்த பல பொருள்களுக்கு இடையிலே அமைந்திருக்கிற பொது இயல்பு, அந்த பொது இயல்பை வைத்துத்தான் என்ன செய்கிறார்கள், அவற்றையெல்லாம் ஓர் இனப்படுத்துகிறார்கள். ஓர் இனம் என்றால் ஒரு பொதுத்தன்மை இருக்க வேண்டும். இப்ப மனிதர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பொதுத்தன்மை என்ன? அந்த மனிதத்தன்மை தான். அந்த மனிதன் என்ற தன்மை தான். மரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மரம் என்ற தன்மை, அது பொதுத்தன்மை. விலங்குகள் என்றால் விலங்கு தன்மை, பறவைகள் என்றால் பறவை தன்மை, அதுதான் பொது இயல்பு. இது விலங்குக என்ன விளங்குது? ஓர் இனத்திலே உள்ள பொருள்களுக்கு இடையிலே, பல பொருள்களுக்கு இடையிலே அமைந்திருக்கிற பொதுவான தன்மை. பிறகு அந்த ஓரின பொருள்களிலே ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை, ஒவ்வொரு பொருளுக்கும் சிறப்புத்தன்மை இருக்கிறது. இப்ப பலமா பல வேப்ப மரம் இருந்தாலும் எல்லாம் ஒன்று ஒரே தன்மை உடைய, ஒவ்வொரு மரத்துக்கும் என்று வேறுபாடு. அதே போல மனிதர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொருவருக்கும் சிறப்புத்தன்மை இருக்கு. இது தனித்தன்மை, பொதுத்தன்மை. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த ரெண்டு தன்மைகள், பொதுத்தன்மை தனித்தன்மை, சிறப்புத்தன்மை சிறப்புத்தன்மை பொதுத்தன்மை. பொதுத்தன்மைக்கு அவர்கள் சொன்ன வைத்திருக்கிற பெயர் சாமானியம். சாமானியம் என்பது பொதுத்தன்மை. சிறப்புத்தன்மைக்கு என்ன பெயர்? விசேடம், விசேஷம். விசேடம் என்பது சிறப்புத்தன்மை. எனவே ஒரு பொருளை அறிகிற போது முதல்ல அறிகிற காட்சி என்ன? நிர்விகற்ப காட்சி. அடுத்து நிகழ்வது சவிகற்ப காட்சி. அந்த சதையப்ப கட்சியில தான் என்ன புலப்படும், சிறப்பு தன்மை புலப்படும். சதையப்ப கட்சியில அதுதான் வேறுபடுத்துகிறது. இந்த பொருளிலிருந்து இது இவ்வாறு வேறுபடும். எனவே முதலிலே பொதுத்தன்மையை அறிந்து பிறகு சிறப்புத்தன்மையை அறிகிறது. தூரத்திலே ஒரு மனிதன் வருகிறார் என்று தெரிகிறது, அது பொதுத்தன்மை. ஒரு யாரோ ஒரு மனிதன் வருகிறார், பிறகு அவர் கிட்ட நெருங்க நெருங்க அவர் என்ன, இவருடைய பெயர் என்ன, பெயர் இனம் குணம் தொழில் எல்லாம் விளங்குகிறது. அதை வைத்து அவருடைய அவையெல்லாம் சிறப்புத்தன்மை. சிறப்பு தன்மையை வைத்துத்தான் அவரை நாம் அறிவு. இப்படி அமைத்திருக்கிறார்கள் அந்த நியாய நூலார். அளவையில பொருள்களை இப்படி பொருள்களுடைய இயல்பை அமைத்திருக்கிறார். பொதுத்தன்மை சிறப்புத்தன்மை சாமானியம் இசையிடம். இதை செய்யத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறது. எல்லா சமயத்தாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதிலே மறுப்பதற்கு என்ன இருக்கு? சைவ சித்தாந்தம் எந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளுகிறது? எந்த இடத்துல என்றால், இப்போ கடவுளும் உயிர்களும் ஒரே இனம், ஒரே இனமா இல்லையா? அந்த இடத்துக்கு என்ன பேரு? சித்து என்ற பெயர். இது பொது. எனவே ரெண்டுக்கும் பொதுத்தன்மை என்ன? சித்துத்தன்மை தான் கடவுளுக்கும் உயிர்களுக்கும் இடையே உள்ள பொது இயல்பு, சாமானியம். இது சாமானியம். ஆனால் அடுத்து இசையிடம்னா சிறப்பு இயல்பு. அதிலிருந்து இது வேறுபடுது. சித்துத்தன்மையிலே ரெண்டும் ஓரினமாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் தனித்தன்மையிலே வேறுபட்டவை. அறியும் தன்மையிலே வேறுபாடு உடையவை. இந்த ஆன்மாவாகிய சித்து அறிவிக்கத்தான் அறியும். சிவம் இறைவன் என்ற சித்து தானாக அறியும். இது வேறுபாடு. பிறகு இந்த உயிராகிய சித்து சார்ந்ததன் வண்ணமாய் அறியும். உயிராகிய சித்து சார்ந்ததன் வண்ணமாய் என்று அறியும். இறைவன் அப்படி அறிகிறான். இறைவன் எதை அறிந்தாலும் எதையும் அந்த அறியப்பட்ட பொருளிலே சாராமல் நின்று அறிகிறான். அது இறைவனுக்கே உரிய தன்மை. காலையிலே ஒரு திருக்குறள் சொன்னார்கள், பற்றற்றான். இறைவனுக்கு பற்று அற்றான் அர்த்தம். அதாவது இறைவன் எல்லா பொருளிலும் பற்றி இருக்கிறான். எல்லா பொருளையும் அவன் பற்றி இருக்கிறான். கலப்பினாலே வியாபகத்தன்மையினாலே எல்லா பொருள்களையும் பற்றி இருக்கிறார். ஆனால் அவற்றினுடைய தன்மை இவனை பற்றி இருக்கிறதா? அந்த பொருள்களுடைய தன்மை இவன் பற்றவில்லை. பற்று அற்றான். அவற்றால் பற்றப்படாமல் நிற்பவன். திருவுள் பயிரை வருகிறது, எங்கும் எவையும் எரியுறு நீர்போல் ஏகம் தங்குமவன் தானே தனி. தானே தனி, நான் தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆக அந்த நீரிலே பொருந்திய நெருப்பு போல, நீரிலே பொருந்திய நெருப்பு போல, தண்ணீரிலே உள்ள வெம்மை தண்ணீரெங்கும் பரவி இருக்கிறது, தண்ணீரை பற்றி இருக்கிறது. ஆனால் தண்ணீரிலே உள்ள அழுக்கு அந்த வெம்மையை பற்றி இருக்கிறது. அந்த அழுக்கினாலே மாசுபடாதது அந்த வெண்மை. ஏனென்றால் வெண்மை நிகழ்ந்த நுண்மையானது அழுக்கு என்பது பருப்பு. எனவே இறைவன் எதிலும் சாரமாட்டான், எதிலும் தோயமாட்டான், அது அவனுடைய தனித்தன்மை. எனவே சார சார்ந்தத வண்ணமாய் அறிதல் உயிருக்குரியது, சாராதே அறிவது இறைவனுக்குரியது. ஆக இது அந்தந்த பொருளுக்குரிய வேறுபாடுகள். இதை பகிர்ந்து சொல்லுகிறது. எனவே சார்ந்தவன் வண்ணமாக என்பது இப்போது என்ன தன்மை தெரிந்து கொண்டது? விசேடம். அதுக்கு என்ன பேரு? விசேடம். சார்ந்தவன் வண்ணமாக என்பது உயிர்க்குரிய விசேடத்தன்மை. இது சொல்லுவது, இந்த இலக்கணம் சொல்லுவது அளவை நூல். எனவே அளவை நூல் முறைப்படி சொல்லப்படுகிற இலக்கணம் இது, அதை நினைவிலே கொள்ள வேண்டும். அளவை நூல் முறைப்படி சார்ந்ததன் வண்ணமாக என்பது ஆன்மாவுக்கு சிறப்பு இலக்கணம். இனி சைவ சித்தாந்த முறையிலே பொருள்களுக்கு ரெண்டு இலக்கணம் சொல்லப்படுகின்றன. இதுவரை சொன்னது அளவை நூல் முறைப்படி.